வெல்கம் டு உமாவுடன் கதை நேரம். இது பதுமைகள் சொல்லும் விக்ரமாதித்தன் கதைகள். கேட்டு மகிழுங்கள்.
வணக்கம், நான் உமா பேசுறேன். 13வது நாள் சூரிய பிரகாச வல்லி பதுமை சொல்லிய விசித்திர கலை கதை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். தங்கபுரி அப்படின்ற பட்டணத்தை ஆண்டு வந்த அரசனுக்கு ரொம்ப காலமா தவம் இருந்த பின் பராசக்தியினோட அருளால ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு விசித்திர கலை அப்படின்னு பெயர் வைத்து சகல கலைகளையும் கற்பிக்க செய்கிறான் அரசன். விசித்திர கலையும் வளர்பிறை சந்திரனை போல வளர்ந்து அழகுலையும் அறிவிலையும் சிறந்து விளங்குறான். அந்த சமயத்துல மல்லிகார்ஜுனம் அப்படின்ற பெயருள்ள மலையில மிருங்காங்கதன் அப்படின்னு ஒரு மந்திரவாதி இருக்கான். அவன் அநேக ஆண்டுகள் தவம் செய்து வல்லவனா வலிமை பெற்று அதன் மூலம் உலகத்தையே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் ஆகாய வீதியில மந்திரவாதி சஞ்சரிக்கும் போது அரண்மனை மாளிகையில தோழிகளோட விளையாடிட்டு இருக்கிற விசித்திர கலைய பாக்குறான். அவளோட ஒப்பற்ற அழகுல மயங்கி, நாளைக்கு என்னோட பிரம்மச்சரிய விரதம் முடிஞ்சதும் உன்னை வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு மந்திரவாதி மிருங்காங்குதன் விசித்திர கலைய மிரட்டிட்டு போயிடுறான். இத கேட்ட விசித்திர கலை பயந்து போய் தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்றான், நாடாலும் அரசனும் நம்ம குலதெய்வமாகிய எல்லம்மனிடம் சென்று முறையிடு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றோம். அது போலவே விசித்திர கலையும் அந்த இரவு நேரத்திலேயே புறப்பட்டு எல்லம்மன் கோயிலுக்கு போறான். அப்போது அம்மன் வெளியே போயிருந்ததுனால விசித்திர கலை கோயிலுக்குள்ள நுழைஞ்சு கதவை உள்பக்கமா தாள் போட்டுக்கிறான். திரும்பி வந்த எல்லம்மன் ஆலய கதவு உள்பக்கமா தாளிட்டிருப்பதை பார்த்து என் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு அதட்டி கேக்குறாங்க. அதுக்கு விசித்திர கலை, தாயே எனக்கு அடைக்கலம் தான், அப்பதான் கதவு திறப்பேன்னு சொல்லி மந்திரவாதி மிருங்காங்குதன் பத்தி சொல்றான். அதை கேட்ட எல்லம்மன் திகச்சு போய், குழந்தாய், அந்த அரக்க மனம் படைச்ச மந்திரவாதி சாக வரம் வாங்கியிருக்கான். எந்த ஆயுதத்திலையும் அவன் உயிர் போகாது. தீயில போட்டாலும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது. அவனை வெல்லும் சக்தி படைச்சவன் உஜ்ஜயினி பட்டணத்தை ஆளும் விக்ரமாதித்ய மன்னன் மட்டும்தான். இப்பவே இங்கிருந்து புறப்பட்டு விக்ரமாதித்ய ராஜா கிட்ட அடைக்கலம் புகுந்துக்கோ. இல்லனா உனக்கு இடம் கொடுத்த என்னையும் இந்த கோயிலையும் அந்த மந்திரவாதி சின்ன பின்னப்படுத்திடுவான் அப்படின்னு சொல்றாங்க எல்லம்மன். அதற்கப்புறம் விசித்திரக்கலை தற்காப்புக்காக தாம் வயது மாறாம ஆனா பார்வைக்கு மட்டும் கிழ தோற்றத்தை பெற்றுகிட்டு உஜ்ஜயினி நகரத்துக்கு வர்றான். அங்கே அன்னமிடும் நங்கை அப்படின்ற பெண்மணியோட வீட்டுல பணம் கொடுத்து தங்குறான். ஒரு நாள் இரவு நல்ல நிலவு, உல்லாசமா வீணைய மீட்டி பாடிக்கிட்டு இருக்கா விசித்திர கலை. நாலாபுறமும் குடிக்கொண்டிருக்கிற ஆழ்ந்த அமைதியினுடன் காற்றுல மிதந்து விட்டு வருது காதுக்கு இனிமையான அவளோட வீணா கானம். அப்போ நகர சோதனைக்கு வந்த விக்ரமாதித்ய ராஜா அதை கேட்டு மதி மயங்கி நின்றுடுறாரு. இரவு கழிஞ்சு பொழுது விடியறது கூட தெரியாம நின்றுட்டு இருக்காரு. காலையில அரண்மனைக்கு போயிட்டு நேற்றிரவு அன்னமிடம் நங்கை வீட்டிலிருந்து வீண கானம் மீட்டிய கன்னிகை யாருன்னு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு அமைச்சருக்கு உத்தரவிடுறாரு. அமைச்சரும் அந்த கட்டளையின்படி அன்னமிடம் நங்கையோட வீட்டுக்கு வந்து விசாரிச்சு விசித்திர கலைய அழைச்சிட்டு வந்து விக்ரமாதித்ய ராஜாவோட அரசவையில நிறுத்துறான். விக்ரமாதித்ய ராஜா விசித்திர கலைய இன்னிசை மண்டபத்துல அமர்ந்து பாட சொல்றாரு. விசித்திர கலையும் ஈடு இணை இல்லாத மோகன கீதம் இசைச்சு பாடி மகிழ்வித்து விக்ரமாதித்ய ராஜாவை பரவசப்படுத்துறான். இத கேட்டு ஆனந்தம் அடைஞ்ச விக்ரமாதித்ய ராஜா பெண்ணே, இவ்வளோ அழகா பாடுற நீ இளமையிலேயே முதுமை அடைய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பரிவோட விசாரிக்கிறாரு. விசித்திர கலை தன் கதையெல்லாம் சொல்லி, அரசர்களுக்கெல்லாம் அரசே, அரும்பெரும் சக்தி வாய்ந்த நீங்க தான் என்ன அந்த கொடிய மந்திரவாதி கிட்ட இருந்து காத்தருளணும் அப்படின்னு வேண்டி நிக்கிறா. விக்ரமாதித்ய ராஜா மனம் மகிழ்ந்து, விசித்திர கலை, நான் இருக்கல பயம் என்ன, உத்தராயண காலம் பிறந்த உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த அரக்கனை பத்தின நினைவை அடியோட மறந்துடுன்னு ஆறுதல் சொல்றாரு. உடனே விசித்திர கலை காளி தேவியை நினைச்சு சிந்திக்கவும் அவளோட கிழத்தன்மை மறைஞ்சு அழகிய எழில் அரசியா மாறிடுறான். அவளுக்கு விக்ரமாதித்ய ராஜா அரண்மனையிலேயே ஒரு கன்னி மாடம் எழுப்பி ராஜபோகத்துல நல்லபடியா பாத்துக்கிறாரு. நாடாறு மாதம் முடிஞ்சு காடாறு மாதம் துவங்குது. அப்போ விக்ரமாதித்ய ராஜா தன்னோட மந்திரி பட்டி கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு, பட்டி, நம்மிடம் அடைக்கலம் புகுந்த விசித்திர கலைய கண்ணின் மணி போல பாதுகாத்துவான், அந்த அரக்கன் மாயாஜால வித்தைகள் கற்றவன், கவனம் இருக்கட்டும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு விசித்திர கலையிடம் விடை பெற்று கொண்டு வேதாளத்தின் மீது ஏறி காடாறு மாதம் போயிடுறாரு. மந்திரவாதி மிருங்காங்கதன் தன்னோட தவம் முடிஞ்சு தங்கபுரிக்கு பறந்து வர்றான். அங்க விசித்திர கலையை காணாம உலகம் எங்கும் தேடுறான். உஜயினி பட்டணத்தை நோக்கி மந்திரவாதி வந்துடுறான். விக்ரமாதித்தனோட கோட்டைக்குள்ள வளையல்காரன் போல மாறு வேடம் தரிச்சு நுழைஞ்சு, வளையல் ஒவ்வொன்றும் 100,000 பொற்காசுகள் பெறும், 2 ஜோடி இருக்கு வாங்கலையோ அப்படின்னு கூவிக்கிட்டு வளையல் வியாபாரம் பண்றான் மந்திரவாதி மிருங்காங்கதன். இதை கேட்ட நகரத்து பெண்கள் எல்லாம், இவ்வளோ விலை கொடுத்து யார் வாங்குவாங்க, விக்ரமாதித்ய ராஜா புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகும் விசித்திர கலை வேணா வாங்கி அணியலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இதை கேட்ட மந்திரவாதி மகிழ்ந்து போய் அரண்மனைக்கு வந்து வளையல் விஷயத்தை மந்திரி பட்டிக்கு சொல்கிறோம். பட்டியும் விலையுயர்ந்த வளையலை அந்த புறத்துக்கு அனுப்பவும் பட்டத்து மகிழ்ச்சியான பாக்யரேகை தனக்கு வேண்டான்னு சொல்லிடுறான். விசித்திர கலையும் அந்த வளையல்களை ரொம்ப விருப்பப்படுறான். பட்டியும் வளையல்காரரிடம் 400,000 பொற்காசுகள் கொடுத்து அதை தரும்படி கேட்குறாரு. அதுக்கு வளையல்காரனான மந்திரவாதி தந்திரமா சொல்றான், ஐயா அமைச்சரே, இது உயர்ந்த வளையல், இதனோட அருமை எனக்கு தான் தெரியும், இத கைகள்ல அழகுபட அணிவிக்கும் திறமையும் தகுதியும் எனக்கே இருக்கு, வேறொருவர் இத லாவகமா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்ச பட்டி இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஐயா வளையல்காரரே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மந்திரவாதியும் தன்னோட பெயர் வளையல்கார போரங்கன் அப்படின்னு சொல்றான். பட்டி சொல்றாரு, நல்லது, உன்னோட வளையல் உயர்ந்தவதான், ஆனா எங்களோட மன்னரோட அனுமதி இல்லாம கன்னி மாடத்துக்குள்ளார ஆண்கள் யாரும் நுழைய முடியாது, எங்களோட மன்னரோட மனம் அறியாது, இவ்வளோ விலை கொடுத்து இத நான் வாங்கவும் கூடாது, அவர் வரட்டும் பிறகு வாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு பட்டி. மந்திரவாதி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பட்டி கிட்ட, அமைச்சரே, நான் உங்க மன்னரோட அனுமதி ஓலை பெற்று வரலாமா அப்படின்னு கேட்கவும் பட்டியும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. பட்டியிடம் தன்னோட சூழ்ச்சி நடக்காததுனால வருத்தமுற்ற மந்திரவாதி உடனே காட்டுக்கு போய் விக்ரமாதித்ய ராஜாவை கண்டுபிடிச்சு நாட்டில் நடந்தவற்றையெல்லாம் விவரத்தை சொல்லி, அரசே, அந்த புற மகளிர் விரும்பி வாங்கிய வளையலை உங்களோட அமைச்சர் திருப்பி தந்துட்டாரு, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். சகல சுதந்திரமும் உள்ள பட்டி வாங்கிய வளையல்களை திருப்பி கொடுத்து தன்னிடம் அனுப்ப வேண்டியதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்ய ராஜா வளையல்காரனை பற்றி சந்தேகப்படுறாரு. யார் இந்த வளையல்காரன் அப்படின்னு ரகசியமா வேதாளத்துக்கிட்ட கேக்குறாரு. அதுக்கு வேதாளமும், ராஜா, இவன்தான் மந்திரவாதி மிருங்காங்குதன் அப்படின்னு சொல்லவும் ஆத்திரம் கொண்ட விக்ரமாதித்ய ராஜா சட்டுன்னு மந்திர வாழை உருவி உஜ்ஜயினி காளியை மனசில் நினைச்சபடி எதிரில் வளையல்காரன் வடிவில் இருந்த மிருங்காங்கத மந்திரவாதியை ஒரே வெட்டா வெட்டிடுறாரு. மந்திரவாதியும் மடிந்து மண்ணில் சாஞ்சி விழுந்துடுறான். பிறகு விக்ரமாதித்ய ராஜா காடாறு மாதம் முடிச்சிட்டு நாட்டுக்கு திரும்பி விசித்திர கலையை நல்ல முறையில் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இது போல கதை சொல்லி முடிச்ச பதுமை, கேட்டீரா போஜ மகாராஜரே, இத்தகைய வல்லமை உமக்கிருந்தால் இந்த சிங்காதனத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடு அப்படின்னு சொல்லுது. அந்த சமயம் பொழுது அஸ்தமித்து விடவே போஜராஜாவும் 13வது படியிலிருந்து மௌனமா இறங்கி போயிடுறாரு. அடுத்தது காஷ்மீரத்துல நடக்க போகும் ஒரு அதிசய கதை தான் தர்மசீலன் கதை. கேட்க ஆவலா இருக்கீங்களா? அடுத்த எபிசோட்ல சொல்றேன்.
கேட்டதற்கு நன்றி. என்ஜாய் லிசனிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு உமாவுடன் கதை நேரம். உங்களோட கமெண்ட்ஸை உமாவுடன் கதை நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நன்றி.